श्री शैल शदया पात्र धी भक्त्यादि गुणार्णव यतीन्द्र ब्रवण वंदे रम्य जा मातरौ मुनियों लक्ष्मीनाथ समारंभां नातयामुना मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुग्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽसदयैकसिन्धो श्रीमत्तदङ्घ्रियुगलौ प्रणमामि मूर्ध्ना ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளினுடைய ராம அனுபவம் பற்றி பேசிட்டு வரோம். அந்த தொகுப்பில் ரெண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பேசியிருக்கோம், ரெண்டு ப்ரோக்ராம் ஆயிருக்கு. மூணாவது இந்த பாண்டுரங்கனுடைய சன்னதியில் ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடிவாரத்தில் லப்யமாயிருக்கு ஒரு பாக்கியம். எல்லாத்தையுமே கிருபை அப்படின்னு சொல்றது தான் சனாதன தர்மம், அதுதான் நம்ம தர்மம். ஏசி ஹால், சவுண்ட் ப்ரூஃப், அக்கோஸ்டிக்ஸ், அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி பல இடங்களில் உபன்யாசம் பண்ணுறோம். எல்லா பக்கமும் நாலா பக்கமும் சத்தம், அது நடுவில் உபன்யாசம் பண்ணுறோம். நம்ம கடமை என்னென்னா தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும், தர்மத்தை சொல்லணும், அவ்வளோதான். எந்த இடத்துல உட்காந்து வச்சாலும் சொல்லுன்னா சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்னா அந்த சௌரியம்லாம் இல்லை. ஆனால் இங்கே எனக்கு பிரதானமாக பெருசாக என்ன தெரிகிறதுன்னா பாண்டுரங்கனுடைய சந்நிதி, ராகவேந்திரருடைய சந்நிதி அப்படிங்கிறது மனசுக்கு பெருசாக படுறது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. யாரை பத்தி பேச போறோமோ அவர் எப்படி வாழ்ந்தார், ரொம்ப சௌக்கியமா சொகுசா திருவையாத்துல ராமனுடைய அரவணைப்புல, ராவனுடைய அரவணைப்புல வாழ்ந்தார். ஆனால் பௌத்திகமான சுகமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. பின்ன என்ன சுகம், எந்த ஆனந்தத்தில் இருந்தார் அவர், வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுலேருந்து தியாகராய சுவாமியை சம்மந்தப்படுத்தி பேசலாம். ஏன் பேசலாம் அப்படின்னா கீர்த்தனங்கள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தன்னுக்குள்ள கொண்டவைகளாக இருக்குது அவருடைய கீர்த்தனங்கள். எந்த விஷயத்தை வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பற்றி நீ பேசினாலும் அதை பற்றி கீர்த்தனம் இருக்கு, அந்த மாதிரி கீர்த்தனம் பாடியிருக்கார். பின் அவர் எந்த ஆனந்தத்தில் இருந்தார், ராமானந்தத்தில் இருந்தார், வேற எந்த ஆனந்தத்தில் இருந்தார், சங்கீத ஆனந்தத்தில் இருந்தார். அப்ப சங்கீத ஆனந்தம் வேற, ராமானந்தம் வேறையா அப்படின்னு பார்த்தா சங்கீதானந்தம் தான் ராமானந்தம், ராமானந்தம் தான் சங்கீதானந்தம் அப்படிங்கிறது அவர் கீர்த்தனையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ராமனை பற்றி மூலராமோ விஜயத்தே என்ன, அவளுக்கு மூலராமர் தான் முக்கியம் மாத்துவாளுக்கு. அந்த ராமபக்தனை பத்தி அந்த சன்னதியில் பேசுறதும் இல்லையா, அது ஒரு சந்தோஷம். என்ன மூல ராமன்னா, சமஸ்தத்துக்கும் மூலம் ராமன் அப்படின்னு. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடர நீக்காய் என்ன வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான் என்று ஆதி மூலமே அப்படின்னு அழைத்த பொழுது அது என்ன கூட்டுதான், அந்த கஜேந்திரன் வந்து பரத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணித்து அப்படின்னு சொல்கிற பாகவதத்தில். எது பரத்துவம், எது எல்லாத்துக்கும் மேற்பட்ட வஸ்து, எது வந்து சட்லஸ்ட் ஆஃப் த சட்லஸ்ட், எது வந்து அனோரணியான், எது மகத்துவமகியான் அப்படின்னு கேட்குறார் இல்லையா, தாசர் பாடுறார் இல்லையோ,
அனோரணிய மகத்துவமகிமன அனோரணிய மகத்துவமகிமன அப்ரமேய
அது யாருன்னு கூட்டுது, அது அணுவுக்கு அணு யாரு, மகத்துக்கு மகத்து யாருன்னு தான் கூட்டுது. இந்த இப்ப பாடினமே இந்த சரணம் தான் மூலமே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், மூலப்பொருளே அப்படின்னு கூட்டுது. அது விஷ்ணுவே சிவபெருமானே முருகனே அம்பாளே பிள்ளையாருன்னு கூப்பிடல, இந்த யானை மூலமே அப்படின்னு கத்தி. எது வந்து அணுவுக்கெல்லாம் அணுவா இருக்கோ, எது மகத்துக்கெல்லாம் மகத்தா இருக்கோ அது வரட்டும், எனக்காக அது வரட்டும் அப்படின்னு கூட்டுது. அப்ப மூலம்னா அது அர்த்தம், மூலராமோ அப்படின்னா மூலம்னா அப்படின்னு அர்த்தம். எது எல்லாத்துக்கும் ஆதியோ, எது ஆதி பொருளோ, அந்த ராமனிடத்தில் தான் பரம பிரேம வச்சார் இந்த தியாகபிரமம். அப்ப என்ன சொன்னோம் நம்ம, ராமானந்தமா சங்கீதானந்தமான ஆரம்பிச்சேன் அடியன், அதே தான் பேசிட்டு இருக்கேன், வேற எதை ஒன்றும் பேசல, ராமானந்தமா சங்கீதானந்தமா ஆரம்பிச்சேன். அப்ப மூலப்பொருள் ராமன், அப்ப மூலப்பொருள் சங்கீதமா இருக்கணும், அப்பதான் சங்கீதானந்தமும் ராமானந்தமும் ஒண்ணு. என்ன சொன்னோம், ராமானந்தம்னு சொன்னோம், சங்கீதானந்தம்னு சொன்னோம், ரெண்டையும் அனுபவிச்சாருன்னு சொன்னோம், ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னார் அவர். சங்கீதம் வேற ராமன் வேறன்னு அவர் சொல்லல.
வேத புராணம சாஸ்திராதுல காதாரமயின நதசூதாரசம்பீலனு நராக்ருதே.
வேத புராண ஆகம சாஸ்திராதிகளுக்கு ஆதாரமான நாதம் பிரணவ நாதம் ராமரூபத்தோட வந்ததுன்னு தான் சொன்னார். அப்ப ராமனை வந்து சங்கீதமா அனுபவிச்சார் அவர். இது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, எங்கேயுமே இல்லையே, ராமாயணத்துல கூட இதை நம்ம கேட்க முடியலையே. தியாகபிரமன் அப்படி சொல்றார், எப்படி அனுபவிச்சு, அதனால சங்கீதத்தை பத்தி மாத்திரம் கீர்த்தனை பண்ணிருக்கார். அப்ப சங்கீதத்தை பத்தி மாத்திரம் கீர்த்தனை அப்படின்னா அப்சல்யூட் மியூசிக், அப்சல்யூட் மியூசிக் சங்கீதம் மாத்திரம் தான். அப்படியே சங்கீதத்தை எடுத்துப்போம், பக்தி நமக்கு தேவையில்லைன்னு நம்ம தள்ள முடியாது. ஏன்னா எந்த அப்சல்யூட் மியூசிக் அப்சல்யூட் சவுண்டு ராமன் அதை பத்தி பேசுறாரோ, அந்த அப்சல்யூட்டான நாதம் அந்த அப்சல்யூட் சவுண்டு வந்து ராமன் தாங்கிறார் அவர். அப்போ ஒருத்தன் சொன்னதில் இதை மாத்திரம் நான் எடுத்துப்பேன் அதை மாத்திரம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நம்ம வந்து அவரோட அபிப்பிராயத்தை பயஸ்டாக சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா, திரிச்சு சொல்கிற மாதிரி ஆகிடுமே. அப்போ என்ன சொல்லிருக்காரோ அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான், எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்லிருக்காரோ அப்படியே எடுத்துக்கணும். அவர் சொல்கிறார் சில இடத்துல,
நபி ஹிருத்கண்ட ரசன, நபி ஹிருத்கண்ட ரசன, நபி
அதாவது ஒரு சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கம்பீரமான கீர்த்தனை, கீர்த்தனங்கள் எல்லாம் என்னடா இந்த விஷயத்தை சாஸ்திர விஷயம் சொல்றாளே ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை, சாஸ்திர விஷயமா தான் இருக்கு கீர்த்தனம். அதனால அதை சொல்லிதானே சொல்லணும். என்ன சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம் இருக்கு, சப்தத்தை பத்தி மாத்திரம் கீர்த்தனை. இது இந்த கீர்த்தனை சப்தம் எப்படி வருதுங்கிறத பத்தி நிறைய கீர்த்தனை பண்ணிருக்கார். சப்தத்தை பத்தின மாத்திரம் கீர்த்தனை. அவர் வந்து ஒரு நாத யோகி, அதாவது நாதத்தில் ஆராய்ச்சி பண்ணவர். ஆராய்ச்சி அப்படின்னா ஏதோ பெரிய லேபரட்டரி அப்படிலாம் வச்சுண்டு, பெரிய ஆராய்ச்சி கூடம் வச்சுண்டு, அதுக்கு ஒரு 100 கோடி டொனேஷன் வாங்கிட்டு, அந்த மாதிரி ஆராய்ச்சி கிடையாது. இந்த ஆராய்ச்சி எல்லாம் உள்ளே பண்ணுற சமாச்சாரம், வெளியில் பண்ணுறது இல்லை, உள்ளே பண்ணுறது. ஏன் உள்ளே பண்ணணும்? நாதம் உள்ளே தானே வருது, அப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதை எல்லாமே அவ்வளோதான். இந்த சித்தாந்த வேதாந்த சித்தாந்தம் முழுக்க என்னென்னா, உனக்கு வெளியில் எவ்வளோ தெரிகிறதோ உள்ளே அவ்வளோ இருக்குது, அதை காட்டிலும் ஜாஸ்தி இருக்குது. வெளியில் உனக்கு எவ்வளோ தெரிகிறதோ அதை காட்டிலும் உள்ளே ஜாஸ்தி இருக்குது. நித்திய பிரளயம்னு சொல்கிறோம் தூக்கத்தை, வேதாந்தத்தில் நித்திய பிரளயம் என்று சொல்கிறோம். வேதாந்தபரமான கீர்த்தனம் தான் இது, நாதத்தை பற்றின கீர்த்தனை. அவருடைய அனுபவமும் வேதாந்தமும் சேர்ந்து இருக்குது. அவருடைய அனுபவம் அதான் வேதாந்தம், ஒரு சத்தியத்தை சொல்கிறது. அந்த சத்தியத்தை நம்ம, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சுவானுபவத்தால் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கும் போது வேதாந்தங்கிற வியாஜத்தை வச்சு அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கீர்த்தனையாக கொடுத்துட்றது. அதுதான் விஷயம். ஞானிக்கு, அதாவது புஸ்தக ஞானம் உள்ளவனுக்கும் அனுபவ ஞானம் உள்ளவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, புஸ்தகத்தில் படித்ததை அப்படியே சொல்லுவோம், அப்போ வேதாந்தத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவோம். ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் அனுபவிச்சார்னு வச்சுக்கோ, அனுபவத்தை அப்போ வேதாந்த ஞானத்தை அனுபவமாக கொடுத்துட்றோம். அதான் கீர்த்தனை. அதில் என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னு பார்த்தா, இந்த சப்தஸ்வரங்கள் தான் சமஸ்தத்துக்கும் காரணம்னு சொல்கிறார் அவர். 7 ஸ்வரம் தான் சகல ஜகத்துக்கும் காரணம்னு சொல்கிறார். எப்படி?
தரருக்ஸாமாதுலலோபரகாயத்ரி ஹிருதயமுன
பூமின்னு எடுத்துட்டா, சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் 5 குணம் உண்டு பூமிக்கு. சப்தத்தை வாங்கிக்கும், ஸ்பர்சம் தொடுகை உண்டு, அதற்கு தொக்கு உண்டு, ரசம் டேஸ்ட் உண்டு இல்லையா, அதுலேருந்து தான் எல்லாம் வளர்றது. நம்ம சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட்டு தெரியறது, டேஸ்ட் உண்டு. ரூபம் உண்டு, பூமியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆகாரம் உண்டு, கந்தம் உண்டு, வாசனை உண்டு இல்லையா, இது உண்டு. அதுக்கு சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தம் 5 உண்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், வெத்திரேகமா சொல்றோம். அவர் சொன்னதை நாபி ஹிருத் கண்ட ரசனாசாதுலன்னு சொன்னதை வெத்திரேகம் எப்படி வந்ததுங்கிறது இல்லாம இதுலேருந்து போறோம். நம்ம பூமியிலேருந்து அவர் சொல்லிட்டு போறோம். பூனிலாய வைந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய்னு ஆழ்வார்கள் சொல்றா, இதையே சொல்றா. அப்ப இந்த பூமி என்ன ஆறுது, பிரளயத்தில் ஜலத்தில் பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்றது வேதம். ஜலத்தில் பிரவேசிச்சா ஜலத்தினால பூமி அழியப்படுறது, ஜலம் சொலிடிஃபை ஆகி தான் பூமி வந்தது அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆப பிருத்திவி ஆகாஷாத் வாயு, ஆகாசத்திலேருந்து வாயு, வாயோர் அக்னிஹி ஹைட்ரஜன் எரிச்சா என்ன ஆறுது, தண்ணி ஆகுது. அக்னேர் ஆபஹா ஜலம் வருது. அக்னேர் ஆப ஆப பிருத்திவி அப்படின்னு வந்திருக்கு. அந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு வருது இல்லையா, அதில் இவர் முதல்ல என்ன உண்டோ அதுக்கு என்ன காரணபூதம் என்னங்கிறது கீர்த்தனத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், தரருக் சாமாதுலலோ வர காயத்ரி ஹிருதயமுன சுரபூசுர மானசமுன அப்படின்னு சாஞ்சி சொன்னார் அவர். இப்படி ஒன்றுத்துலேருந்து ஒன்று போச்சுன்னா பூமி அக்னியில் பிரளய ஜலத்தில் ஒடுங்கிறது, பிரளய ஜலம் பிரளய அக்னியில் வறண்டு போய்டுறது. அக்னி காற்றுல ஒழியிறது, அது ஆகாசத்தில் கடைசியில் ஒன்று ஒன்றா சேர்ந்து என்னென்னா ஆகாசத்தில் போய் சேர்ந்து. இப்போ ஆகாசத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு தன்மாத்திரை. இப்போ நான் அஞ்சு சொன்னேன், பூமிக்கு அஞ்சு தன்மாத்திரை சொன்னோம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம்னு அஞ்சு சொன்னோம் இல்லையா. இது ஜலத்தில் செல்லும்போது கந்தம் ஒன்றையும் போயிடும், அதுக்கு பாக்கி நாலு இருக்கும். சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம் டேஸ்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, ODOUR ஆர்டர் இருக்கு இல்லையா, வாயில் போட்டுண்டா ஜலத்துக்கு இருக்கு. சப்த ஸ்பர்ச ரூப ரசம், சப்த ஸ்பர்ச ரூபம் எதுக்கு, அக்னிக்கு, அதுக்கு முன்னாடி பூதம் அது. சப்த ஸ்பர்ச ரூபம், சப்தம் உண்டு ஸ்பர்சம் உண்டு தொட்டா சொல்றது. ரூபம் அக்னி எரிஞ்சா தெரியறது இல்லையா, ரூபம் உண்டு அக்னிக்கு கலர் உண்டு. அதுக்கு எதுலேருந்து வந்ததுன்னா சப்த ஸ்பர்சம் வாயு, வாயுலேருந்து அக்னி வந்ததுன்னு சொல்றது இல்லையா. சப்த ஸ்பர்சம் அது எதுலேருந்து வந்தது, சப்தம் கடைசியில் சப்தம் நின்று போயிடுறது. சப்தம் எது, ஆகாசத்தோட தன்மாத்திரை, ஆகாசத்தில் ஒடுங்கிறது. அப்போ ஆகாசத்தோட தன்மாத்திரை சப்தம், அதை கிரகிக்கிறதுக்கு காது இந்திரியம். அது மாதிரி ஆகாசத்திலேருந்து வாயு, வாயு அதை கிரகிக்கிறதுக்கு த்வக்கு, ஏன்னா வாயு நம்மளுக்கு ஸ்பர்சம் தெரியறது இல்லையா, சப்த ஸ்பர்சம். அப்புறம் அதுலேருந்து அக்னி, சப்த ஸ்பர்ச ரூபம் அதை கிரகிக்கிறதுக்கு கண்ணு, மூணாவது இந்திரியம். சப்த ஸ்பர்ச ரூப ரச ரசம், அப்புறம் ஜலம் அதுக்கு ரசம் உண்டு, அதனால நாக்கு அதை சுவைக்கிறதுக்கு இந்திரியம். அப்படி சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம், கடைசியில் பூமியாக வரும்பொழுது கந்தம் உண்டு மூக்கு. இப்படி அஞ்சு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, இப்படி அஞ்சுத்துக்கும் இந்த காரணபூதமாக இருக்கிறது சப்தம், ஆகாசங்கிற பஞ்சபூதமும் அதனுடைய தன்மாத்திரையான சப்தமும்ங்கிறதுனால சப்தம் முக்கியம். சப்தத்திலேருந்து பாக்கி எல்லாம் வந்தது. அப்போ சப்தத்தை தான் கொண்டாடுறது. அப்போ சப்த பிரமாணம்னு பேர் இந்த ருக்வேதத்துக்கு, யஜுர்வேதத்துக்கு, சாமவேதத்துக்கெல்லாம் சப்த பிரமாணம் என்று பெயர். அப்போ தரரு சாமாதுலலோ அப்படின்னு சொன்னார் அவர். என்ன இருக்கு, சப்தம் இருக்கு. அப்போ வேதங்கிறது என்னன்னா நித்தியோ வேத, வேதோ நித்தியமதியதாம் என்று சொன்ன. அப்போ வேதம் நித்தியமாக இருக்கு, வேதம் நித்தியமாக இருக்குன்னா அர்த்தம் சப்தம் நித்தியமாக இருக்குன்னு அர்த்தம். அது முதல் பஞ்சபூதமாக இருக்கிறதுனால சப்தம் நித்தியமாக இருக்குது. ரொம்ப டெர்ஸான வேதாந்தம் தான் அது, ஆனால் கீர்த்தனை அப்படி தான் இருக்குது, நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். அது சப்தமாக இருக்குது, சப்த. அப்போ தரருக் சாமாதுலலோ சரி இருக்கு. அப்போ அதுலேருந்து வந்த அது அதுக்கு முதல் ரூபமாக இருக்கக்கூடிய, முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய, வேதாட்சரமாக இருக்கக்கூடிய சப்தத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடிய பிரணவம், பிரணவத்தில் எல்லாம் அடக்கம்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரணவத்தில் ஒடுங்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரணவம் என்னென்னா அடுத்து அதனுடைய விரிவு என்னென்னா, தரருக் சாமாதுலலோ வர காயத்ரி ஹிருதயமுன. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஹிருதயத்தில் சப்தஸ்வரங்களுடைய பிரேரணை இருக்குன்னு சொன்னார். அந்த ஜபம் பண்ணுறவனுக்கு காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடின்னா இந்த காதில் அந்த ரீங்காரம் கேட்கும். ஜபம் பண்ணவாளுக்கு தெரியும், யார் ஜபம் பண்ணுறாளோ அந்த ஜபம் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். என்ன அனுபவம்னா விதவிதமான சப்தங்கள் நமக்கு கேட்கும். அதை கேட்காத டாக்டர்கிட்ட போய் அதை நம்ம கேட்க முடியும், சப்தம் கேட்கறதுனா உனக்கு ஏதோ பைத்தியம்னு சொல்லிவிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரிய அந்த அனுபவம் கிடையாது, ஏதோ ப்ராப்ளம் இது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இது அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு அது அனுபவப்பட்ட மகான்கள் இருக்கா இல்லையா, அந்த மகான்களுக்கு என்ன நிலைமையில் அவன் இருக்கான் அப்படிங்கிறது புரியும். அப்போ என்ன, குருநாதால் தான் நாடி போனோம், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த சப்தம் எதில் விளங்குறது, சப்தஸ்வரம் எதில் விளங்குறது, வேதங்களில் விளங்குறதுன்னு சொன்னோம் சப்தத்தில். அடுத்து சப்தஸ்வரம் எதில் விளங்குறதுன்னா பிரணவத்தில் விளங்குறதுன்னு. அப்புறம் என்னென்னா காயத்ரி மந்திரத்தில் சப்தஸ்வரங்களுடைய பிரேரணை இருக்குதுன்னு அவர் சொன்னார். அவர் கோடிக்கணக்காக ஜபம் பண்ணவர் இல்லையா, அதனால் அந்த அனுபவத்தை கீர்த்தனையில் சொல்கிறார். தனரிக்ஷா மாதுல வர காயத்ரி ஹிருதயமுன சுர பூசுர மானசமுன. சுரர்கள் தேவர்கள், தேவர்கள் தலைவனான சிவபெருமான். இவர் என்ன சிவபெருமான என்ன சொன்னார் இவர்னா, நாத தனும் அனிஷம் அப்படின்னு சொன்னார். நாதத்தனும்னர், இது என்ன சதையான சதையானாலான பஞ்சபௌத்திகமான ஒரு சரீரம் இல்லையா, இந்த தனு இந்த உடம்பு. ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது. தெய்வங்கள்லாம் ஒளி வடிவாக இருக்குன்ற ஜோதியாக இருக்குது அப்படிங்கிற, இப்படி பிடிக்க முடியாது அவளை, ஜோதியாக இருப்பா, இந்த மாதிரி சரீரம் கிடையாது. அப்போ சிவபெருமான் எந்த மாதிரி இருக்கன்னா நாதமான தனுவாக இருக்காராம் அவர் சொல்கிறார். அந்த தனுவே எப்படி இருக்குன்னா, அவருடைய சரீரமே எப்படி இருக்குன்னா, அந்த திருமேனி எப்படி இருக்குன்னா, சிவபெருமானுக்கு நாதத்தால் ஆனதாக இருக்கின்றது, நாதத்தனுமுனர். அப்ப சுரர்கள், அப்ப தேவர்களுக்கே அப்படி இருக்க, தேவர்கள் தலைவனான சிவபெருமன், தேவாதி தேவா சதாசிவன் சொல்றது இல்லையா. அப்ப தேவா தேவர்களுக்கு தலைவனான சிவபெருமானுடைய தனு நாதமா இருக்கு, சப்தஸ்வரத்தால் ஆனதா இருக்குன்னு சொல்றார் அவர். நாத தனு மனுஷம். பின்ன சுர பூசுர மானசமுன, பூசுரர்கள்னா யாரு அப்படின்னா பிராமணோத்தமர்கள், திரிகால சந்தியாவந்தநாதிகள் ஜபகர்மங்கள்லாம் பண்ணக்கூடிய உயர்ந்த பிராமணர்களுக்கு நிலத்தேவர்னு பேர். தமிழிலேயே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை நிலத்தேவர் என்று கொண்டாடுகிறார். அப்ப எவனுக்கு சப்தஸ்வரங்கள் காதல விழுமோ அவன் தான் பிராமணன் இவர் சொல்றார் தியாகபுரம். அப்ப எவன் அனுஷ்டாத்தாவா இருக்கானோ, எவன் ஜப கர்மங்களை பண்றானோ அவன் தான் பிராமணன் என்று சொல்லுகிறார். அப்ப எப்படின்னா பூசுர மானசமுன அவர்களுக்கும் காதல் விழறது அப்படின்னு சொன்னார் அவர். ஏன்னா மூலாதாரஜன் நாதம் இருக்குட்டே முதமகு மோக்ஷமுரா என்று அவர் என்ன, மூலாதார நாதம் என்பது தனக்கு கேட்கறதுன்னு சொல்றார் அவர். அந்த மாதிரி நாதயோகிகள் பலர் உண்டு, அநாகத்த நாதத்தை கேட்டவர்கள். அநாகத்த நாதம்னா சுபாவமாக இயற்கையில் இருக்கிற நாதம், நம்ம உடம்புல இருக்கிற நாதம். அந்த நாதத்தை யார் கேட்கக்கூடியவர்களோ அவர்கள் நாதயோகி என்று சொல்லப்படுறார். இவரே பல கீர்த்தம், தேகோத்பவம் பகு நாதமு திவ்யமு பிரணவாகாரம்பனே தாகம்பெருகுனி மாணவுல் தியாகராஜனுக்கு தெளியுனன் வர ராகலயக்னு அணி வதரே அப்படின் கீர்த்தனையில் சொல்கிறார். ஒரு கீர்த்தனையில் செஞ்சுகாம்போஜின்னு ஒரு ராகத்தில் அந்த கீர்த்தனையில் சொல்கிறார். தேகோத்பவம் பகு நாதமு திவ்யமு பிரணவாகாரம்பனே தாகம் பெருகனி மானபுல் தியாகராஜனு துணிக்கு தெளியுனல் வரராகலயாக்யுலு தாமனு ஜூவதரேரையா ஸ்ரீராயமா வரராகலயாக்யுலு. பெரிய வித்வான்னு சொல்லிக்கிறா, சரீரத்திலேருந்து வர நாதம் பிரணவாகாரமாக இருக்குங்கிறதே தெரியல, அதுக்குள்ளே தன்னை பெரிய வித்வான் எல்லாரும் நினச்சின்னு சொல்கிறாளே அப்படின்னு ஒரு கீர்த்தனை பண்ணுறார், பண்ணியிருக்கிறவர். அப்போ காயத்ரி மந்திரத்தினுடைய மத்தியில் சப்தஸ்வரம் இருக்குது, தேவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்குது, உயர்ந்த அனுஷ்டாத்தாக இருக்கக்கூடிய ரிஷிகள் பிராமணோத்தமர்களுடைய ஹிருதயத்தில் இருக்குது. இப்போ நம்ம பிராமணன்னா நம்ம வந்து இந்த ஜாதியில் பிறந்துட்டதுனால பிராமணன் ஆக மாட்டான் அவனுக்கு வேற பேர் வச்சிருக்கா, அவன் பிரம்மபந்துன்னு பேர் அவனுக்கு, ஹி இஸ் கால்டு பிரம்மபந்து. ஆனால் அந்த அனுஷ்டானத்தை விடாமல் வேதாத்தியானம் பண்ணி அந்த ஜபங்கள்லாம் பண்ணுறவன் எவன் உண்டோ, அந்த அனுஷ்டானம் தவறாமல் இருக்கிறவன் எவன் உண்டோ அவன் தான் பிராமணன். அவன் பிராமணனாக அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு தான் பிரம்மபந்து. வாஸ்தவம் அவனை மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருக்கே வழிய, இவன் வாஸ்தவமாக உயர்ந்த நல்ல பிராமணர்கள் அவனை பார்த்தா மதிக்காத, அவனை சேவிக்காத அப்படின்லாம் சொல்கிறது வேதமே சொல்கிறது. அவன் பிராமணன் நினச்சிட்டு பெரியவன் அப்படின்னு சேவிக்காத, என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்கோ, சாஸ்திரம் சொல்ல வேண்டியிருக்கு, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கோ, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிட்றாதீங்க. இருக்குது பிரம்ம பந்துன்னு தான் அவள் பூசுரன் இவர் சொல்கிறது இல்லையோ, அந்த பூசுரர்களுக்கு என்ன பண்ண எல்லாம் என்ன சொல்லுவா உடனே, அப்போ எவ்வளோ பிராமணா இருக்கா அவளுக்கெல்லாம் காதில் விழுறதா அப்படின்னு நாளைக்கு ஒருத்தன் பேப்பரில் இண்டுவில் எழுதினானோ ஒருத்த கேள்வி கேட்டானா இதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமோ இல்லையோ. அதுக்காக நான் இப்பயே சொல்கிறேன், யார் பிராமணா அப்படின்னா, யார் பிராமணன்னா விஹித்தமாக என்ன இருக்கோ சொல்லப்பட்டது என்ன உண்டோ அத்தையும் செய்கிறவன் பிராமணன். அது மாத்திரம் இல்லையா, நான் பகவத் பக்தாக சூத்ராகன்னு சொல்லியிருக்கு விஷ்ணு புராணமே சொல்கிறது. இந்த கான்டெக்ஸ்டுவலாக இருக்கிறதுனால இதை நான் இங்கே சொல்கிறேன். எவன் ஒருவன் பகவானுடைய பக்தனோ அவன் சூத்திரன் ஆக மாட்டான் அப்படின்னா, அப்போ சூத்திரன செய்கையினால சூத்திரன் தான் நம்ம இதிகாச புராணங்கள்லாமும் சொல்கிறது. எவன் கர்மாவை நித்திய கர்மாவை விட்டானோ, எவன் அதாவது ஆச்சாரன்னா கேரக்டர்னு முதல்ல அர்த்தம், ஆச்சாரன்னா 100 தடவை வாயை குப்பளிக்கிறது காலாலம்பிக்கிறது மாத்திரம் ஆச்சாரம் கிடையாது. ஆச்சாரண ஆச்சார பிரதமோ தர்மஹா தர்மசிய பிரபு ரச்சிதா என்று சொல்கிறது நம்மளுக்கு சகஸ்திரநாம். ஆச்சாரங்கிறது என்னென்னா வழக்கம், நல்ல வழக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கியம். சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா என்று முத முதல்ல கேட்கும் பொழுதே வால்மீகி யாரை பற்றி எழுதணும், உயர்ந்த புருஷனை பற்றி எழுதணும்னு கேட்குறார். ராமனை பற்றி எழுதணும்னு கேட்கல, உயர்ந்த புருஷனை பற்றி எழுதணும். அந்த உயர்ந்த புருஷனுக்கு என்ன லட்சணம் சொல்கிறது, சாரித்திரேனச்ச கோயுக்தா, உயர்ந்த சாரித்திரம் அதாவது உயர்ந்த கேரக்டர் உள்ளவனாக இருக்கணும் அவன் அப்படின்னு தான் கேட்குறார். அவர் வந்து நீ 10 தடவை 100 தடவை வாயை குப்பளிப்பானா, காதில் பூனலை சுற்றிப்பானா இப்படின்லாம் கேட்கல. அப்போ ஆச்சாரன்னா இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கு இல்லையோ, அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு, அதனால நான் சொல்கிறேன். இப்போ ஆச்சாரன்னா முக்கியமானது என்னென்னா கேரக்டர், நல்ல சுத்தமான கேரக்டர் இருக்கிறவன் பிராமணன், சுத்தமான கேரக்டர் இல்லாதவன் பிராமணன் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ அழகாக சொல்கிறேன். அப்போ இது பாக்கியெல்லாம் என்னென்னா, அந்த குடும்பத்தில் வந்திருக்கோம், நான் பாரத்வாஜ கோத்திரம், நான் ஆத்திரேய கோத்திரம், வாஸ்தவம் ரிஷி வம்சம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதனால உன்னை பிரம்ம பந்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பிரம்ம பந்துவாக இல்லாமல், அது மாத்திரம் இல்லாமல், எவன் அனுட்டாத்தவாக இருக்கானோ அப்பேற்பட்ட பூசுரர்களுக்கு அவருடைய ஹிருதயத்தில் சப்தஸ்வரம் இருக்குது அப்படின்னு சொன்னான். சுரபூசுர மானசமுன வேற எங்க இருக்கு, சுபத்யாக ராஜுனிய சுபத்யாகராஜுனியட சோபில்லு சோபாயமானமா இருக்கிறது தன்னை சொல்றார். சப்தஸ்வரங்கள் வேறு எங்கெங்கே இருக்குது, ரிக்வேதத்தில் இருக்குது, யஜுர்வேத சாம வேதத்தில் இருக்குது, யஜுர்வேதத்தில் இருக்குது, அதர்வண வேதத்தில் இருக்குது, பிரணவத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் சார். அப்புறம் எங்கே இருக்குது, காயத்ரி மந்திரத்தில் இருக்குது அந்த பிரேரணை. காயத்ரி மந்திரத்தை எவன் ஜபிப்பனோ அவனுடைய ஹிருதயத்தில் சப்தஸ்வரம் விளங்கும். பூசுர சுரமானசமுன, பூசுர மானசமுன, அதுக்கப்புறம் இந்த தியாகராஜனுடைய இடத்துலனு ஒரு அர்த்தம், தியாகராஜன்னா சிவபெருமான ஒரு அர்த்தம். அதான் இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், சுரங்கிறதுக்கு நம்ம இந்த அர்த்தத்தை சொன்னோம், அதே அவர் பின்னாடி விளக்கிறார். சுரன்னா சுரர்கள், தேவர்களோட தேவர்கள், தேவர்கள் தலைவன் எல்லாரையும் சேர்ந்தது அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்குன்னு, ஏன்னா நாத தனுவாகவே இருக்கான்னு நம்ம சொன்னோம். அது இங்கே அவர் பின்னாடி சொன்னார், சுப தியாகராஜனியட, என்ன சிவம்னா என்ன அர்த்தம், மங்களகரன் அர்த்தம் இல்லையா, அதனால சுபங்கிற வார்த்தை அந்த இடத்துல போட்டிருக்காரு. சுப தியாகராஜனியட தன்னை தன்னை சொல்லிக்கணும்னு அவர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது கேட்டால் நம்ம வச்சுக்கலாமே அவரையும், அவரிடத்துல இல்லாமல் அவள் தான் சப்தஸ்வர ஸ்வரூபம், தியாகராஜ தியாக பிரம்மம் தான். பாலமுரளி ஒரு கீர்த்தனை அழகாக சொல்லியிருக்கேன், ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆச்சரியமான கீர்த்தனை, தியாக பிரம்மத்தை பற்றி ஒரு கீர்த்தனை.
தியாயாமி தீனபாந்தவம் சரிகாம பாதானி சப்தஸ்வரம் ஸ்வரூபம் தியாக பிரம்மம் முதலி கானசுதா ரசபானநிரதம் கானம் கரோமி சந்ததம் சமகானசுதா ரசபானநிரதம்.
என்ன சொல்றாருனா,
ஸ்ரீநாரதாம்சஜம்,
நாரதனுடைய அம்சம்,
பாரதீய கான லக்ஷ்ய லக்ஷண சம்பிரதாய சம்ஸ்கர்த்தாரம் கிருதிகர்த்தாரம்.
தியாக பிரம்மத்தை பற்றி ஆச்சரியமாக கீர்த்தனை. தியாயாமி தீனப சங்கீதக்காரர்களுக்கெல்லாம் அவர் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னார். சரிகம பதனி சப்தஸ்வர ஸ்வரூபம்னு ஏன் பாலமுரளி எப்படி சொல்ல, முரளி கானசுதா சதா சர்வகாலமும் இந்த பாலமுரளி பாடுறதான் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அழகா சொல்றாரு. பக்தி தானே எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும், செத்து போனாத மாத்தம்தான் எடுத்துக்கணும். நம்ம சம்பிரதாயம் கிடையாது, நல்லதாக இருந்தால் எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாமே. அந்த கீர்த்தனை சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல எங்கிட்ட சொன்னா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ சப்தஸ்வர சுரூபம், அதனால சுப தியாகராஜனி இட, தியாகராஜர் இடத்துல எல்லா சுரங்களும் விளங்குறது சௌபாயமானமாக விளங்குறதே. அப்படி இருக்கக்கூடிய
சூபத்யாகராஜுனியட சோபில்லோ சப்தஸ்வர.
இப்படி ஆதியை சொன்னார். ஆதி சப்தங்கிறதுனால வேதத்துக்கு ஆதி சப்த பிரம்ம வேதம் சப்த பிரமாணமான வேதங்கிறதுனால அப்படி வந்ததுன்னு சொல்லி இங்கெங்கே இந்தெந்த இடத்தெல்லாம் கிடைக்கிறது. இது நீ எப்படி தெரிஞ்சுட்டேன்னா அவர் ஜபத்தினால தான் தெரிஞ்சுட்டாருங்கிறத அதில் இண்டிகேட் பண்ணுறேன். இவா இது மைக்கு வச்சு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆசாமிகள் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பெரியவா கிடையாது. நான் இங்கே நான் ஐஐடியில் ஸ்பீச் பண்ணேன், இங்கே அடுத்து இங்கே ஸ்பீச் கொடுத்தேன்னு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரியான பெரியவா கிடையாது. 24,000 ஸ்லோகம் எழுதிட்டு இத்தியாரிஷியே வால்மீகி, ஒரே ஒரு ஸ்லோகம் வால்மீகியான நான் இதை எழுதினேன் அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் பின்னாடி ஒரு இதெல்லாம் பண்ணலாவா, அவள் அப்படி இருந்துட்டா அவள் அப்படி தான் இருப்பாள். அவளுக்கு என்ன உலகத்துலேருந்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவா, இதை கற்றுன்னு கொஞ்சம் யாரும் நல்லது அடையிறான்னா அடையட்டும் அப்படின்னு இருக்கிறவா. அதுபோல அவர் ஜபத்தினால் இதை தெரிஞ்சுட்டார் அப்படிங்கிறது வர காயத்ரி ஹிருதயமுன அப்படிங்கிற சப்தத்தினாலையும், சுர பூசுர மானசமுன அப்படிங்கிற சப்தத்தினாலையும், சுப தியாகராஜனியட அப்படிங்கிற சப்தத்தினாலையும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சப்தசுரங்கள் இங்கெங்கெல்லாம் விளங்குறது என்பதை தியாக பிரம்மம் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர் என்று தெரிகிறது. வேற கீர்த்தனை வச்சு சொல்லலாம். என்ன இப்போ சொன்னேனே, தேகோத்பவம் பகு நாதமோ திவ்யமோ பிரணவாகாரம், தேகத்திலேருந்து வரக்கூடிய நாதமும் பிரணவத்திலேருந்து வரது அப்படின்னு புரியாதவன் என்ன சங்கீதம், அவன் என்ன சங்கீத வித்வான்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்றதுனாலே இவர் அதை தெரிஞ்சவர்னு தெரியுது. ரெண்டாவது, பிராணாநல சம்யோகம வலன பிரணவநாதம சப்தஸ்வரமுலை பிறகா வீணாநாத கான லோலுடை என்று மோட்சமுகலதால சொல்றதுனால சப்தம் எப்படி வருது தன் உடம்புலேருந்துங்கிறது சொல்றார் அவர். அதனால இந்த அனுபவம் உள்ளவர்னு தெரியுது. அவர் கீர்த்தனங்களே எல்லாமே அனுபவத்தோடு இருக்குங்கிறது தெரியுது, உள்ள விஷயத்தை சொல்லலைங்கிறது தெரியுது. அடுத்து அந்த அனுபவ சத்தியங்கிறது இந்த அனுபலவியில் நமக்கு நன்னா அவர் சொல்கிறார் எப்படி பாடணும் அப்படிங்க. நபி ஹிருத்கண்டரசன நபி ஹிருத்கண்ட ரசனூல எந்து நோபில்லோ. அப்போ மந்திரம் மத்தியம் தாரம் மூணு ஸ்தாயியாக இருக்கு இல்லையா சங்கீதம். சா மந்திரஸ்தாயி சாலேந்து ஆரம்பிச்சு சா மத்தியஸ்தாயி, இந்த நீ வரைக்கும் மத்தியஸ்தாயி, இந்த சா வந்து தாரஸ்தாயி ஷட்ஜம். சா ச சக மகரே சனி ப மகரே சக ம பனி ச. அப்போ திருஸ்தாயி சேர்ந்ததாக இருக்கு இல்லையா நம்ம சங்கீதம். அப்போ ஒத்தனுடைய ஆதார ஷட்ஜம் எது அப்படின்னா அவனுடைய மந்திரஸ்தாயி நாபி அங்கேருந்து வரணும். ஹிருத் ஹிருத் கண்ட ரசன மத்தியஸ்தாயி அங்கேருந்து வரணும். அப்ப எங்கெங்கேருந்து சப்தம் எப்படி வரணும்னு சொல்றார். அதாவது என்னன்னா வாய்ஸ் கல்ச்சர் அழகா சொல்றார். புரிஞ்சிருந்தவனுக்கு பாடும்போது நமக்கு நல்லா புரியும். இங்கிருந்தா வர்றது இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு பாடும்போது தாரம்னா தலைன்னு அர்த்தம், மேலேன்னு அர்த்தம். தாரஸ்தாயின்னா அதான் அர்த்தம், மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம். நட்சத்திரங்கள் கூட தாரான்னு சொல்கிற பாருங்க, மேலே இருக்கிறதுனால, ஜொலிக்கிறதுனால, மேலே இருக்கிறதுனால. தாரம்னா தலை என்று அர்த்தம். ராமாயணத்தில் பல இடத்திலே மந்திரம், மத்தியம், தாரம் என்ற மூணு விதமான சுரங்களை நாபி, மார்பு, கண்டம், தலை என்ற அங்கங்களிலிருந்து பாடக்கூடிய அதில் வித்தர்களான வித்வான்கள் லங்கையில் அனுமார் பார்த்தார் அப்படின்னு சொல்கிறது வால்மீகி ராமாயணம் சொல்கிறார். மந்திரம், மத்தியம், தாரங்கிற மூணு ஸ்தாயிகள்லையும் அழகாக நாபி, ஹிருதயம், கண்டம், தலையிலிருந்து வரும் சுரங்களாலே விளங்கக்கூடிய இந்த வெவ்வேறு ஸ்தானங்களிலிருந்து வரக்கூடிய சுரங்களை உபயோகப்படுத்தி பாடக்கூடியவர்களை அங்கு கண்டார் அப்படின்னு நல்ல வித்வான்களை பார்த்துருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? நல்ல சங்கீத விற்பனைகள் அப்படிதான் அந்த இதுதான் அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு ஃபோக் மியூசிக்னால் அதுக்கு நாலு ஸ்வரம் இருக்கும், ரெண்டு ஸ்வரம் இருக்கும், ஒரு ஸ்தாயி கூட இருக்காது. இல்லைன்னா கீழே ரெண்டு ஸ்வரம், மேல் ஸ்தாயில் ரெண்டு ஸ்வரம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ திருஸ்தாயி வராமணியான சங்கீதம் பாடிட்டு இருந்தவர்கள் லங்கையில் இருந்தார்கள் அப்படின்னு அந்த வாக்கியனால் தெரியறது. எழுதுகிறவர் வால்மீகி அப்படின்னு நினச்சிருந்தார் அப்படிங்கிறவர் அப்படி நினச்சிருந்தது ஆஞ்சநேயர். அப்போ வால்மீகிக்கும் இந்த சமாச்சாரம் தெரியும், ஆஞ்சநேயருக்கு இந்த சமாச்சாரம் தெரியும் அப்படிங்கிறது தெரியறது பாருங்க. ஏன்னா அவர் தான் நினச்சிருந்தார். அதை நினச்சின்றது வால்மீகிக்கு புரிஞ்சால் தானே எழுத முடியும். நம்ம எதோ ஒன்று நினச்சிருந்தா அதை எப்படி எழுத முடியலன்னா, அப்போ அந்த சங்கீதம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி தேவையில்லைன்னா லவகூச்சர்கள் தான் கானம் பண்ணுறவா எல்லாருக்கும் தலைவர்கள். லவகூச்சர்களுடைய குருவே அவர் தானே. அதனால் வந்து அவருக்கு சங்கீதம் தெரியுங்கிறது சந்தேகமே இல்லை. ஆஞ்சநேயனும் நன்னா தெரிஞ்சவங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஏன்னா அப்போ தான் அப்படி நினச்சிக்க முடியும், நல்லா மந்திரஸ்தாயி, மத்தியஸ்தாயி, தரஸ்தாயி எல்லாம் நல்லா பாடுறானே தேவலாம் அப்படின்னு அவர் சங்கீதத்தை கேட்டு நினச்சிருந்தார்னா அவருக்கும் சங்கீதத்துக்கு ஒரு பெரிய குரு. நானே சொல்லலை, அதையும் நானே சொல்லலை. கீதார்த்தமோ சங்கீதானந்தமோ நல்லா தெரிஞ்சவன் யாரு? இந்த ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்லி. அப்படி நாபி இலேந்து வர அப்படி நம்ம பாடும்போது நம்ம கவனிச்சுருந்தா போகிறோம். என்னோடய நான் நிறையா பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன் இல்லையா, நான் சொல்லுவேன் அது எஃபர்ட்லெஸ்ஸாக பாடணும். இது நிறைய நம்மளுக்கு இதனுடைய நெளிவு சொல்லுது. நம்ம இந்த திரிமூர்த்திகளுடைய கீர்த்தனைகளை ஒழுங்காக கேட்டாலோ, இது இந்த மாதிரி கீர்த்தனைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுருந்தாலும் நமக்கு நல்லா புரிஞ்சிடும். நாபிலேருந்து வர வேண்டிய மந்திரஸ்தாயி, கண்டத்துலேருந்து ஹிருதயத்துலேருந்து வர வேண்டியது மத்தியஸ்தாயி, மேலே அதாவது மூக்கு தலை இதுலேருந்து வர வேண்டிய அப்படின்னா மூக்கால் பாடணுமான்னு கேட்கக்கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை. எஃபர்ட் அங்கேருந்து வருதுன்னு அர்த்தம். நான் மாறிடும், குரல் மாறிடும் இல்லையா? அப்போ அந்த திறந்து இருக்கிற அதுலேருந்து ஒரு ஆசிலேஷன்னால அந்த சப்தம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். மாறிடும், அதனுடைய குவாலிட்டி மாறிடுறது இல்லையா? அப்போ அங்கேருந்து அந்த வைப்ரேஷன் இருக்குது, அந்த ஓப்பனிங்கில் அந்த வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அதை அடைச்ச உடனே சப்தம் மாறுறது இல்லையா? அப்போ நாபி, கண்ட, ரச, நாசம் ஒன்று ஒன்றுக்கு இது விளக்கலாம். இது ரொம்ப நேரமாகும், இது விளக்கி சொல்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இப்படி நீ அதை தெரிஞ்சுன்ட்டேன்னா போகும். அப்போ என்ன இன்னொன்று சொல்கிறனா, ஷியாமா இந்த 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 விஷயத்தில் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னென்னா, ஷியாமா சாஸ்திரிகள் வந்து சண்டை, ஒரு சண்டை, சங்கீத சண்டை, சண்டைனா ஏதாவது கத்தியத்து சண்டை போடணும்னு நினச்சுன்றாங்க. சங்கீதம் போட்டி, அந்த காலத்தில் எல்லாம் வித்வஜன குதூகலர்களாக இருந்தார்கள். ஒரு வித்வானை பார்த்தா நல்ல வித்வானாக இருந்தால் சந்தோஷப்படுவான் இன்னொரு வித்வான், நல்ல வித்வான், நல்ல பொல்லாத வித்வான் இருக்கா பார்த்தீங்களா, என்னோட நல்லா பாடுறானா இவன், என்னென்ன தெரியுமான்னு கேட்பா இல்லையோ, எல்லா காலத்துலேயும் உண்டு. அது மாதிரி இந்த பொப்பிலி கேசவியாவோட பல்லவி சண்டை, பல்லவி கான்டெஸ்ட், பல்லவி வச்சு எப்படி பாடுவாங்கிற நான் அந்த கிரமத்தை சொல்லிடுறேன். முதல்ல நான் ஒரு ராகம் பாடுவேன், அது என்ன ராகம்னு கண்டுபிடிச்சி அந்த ராகத்தில் ஒரு பல்லவி பாடணும் எதிர்க்க இருக்கிறவன். அப்போ என்ன வரலனா ஒரு தத்தகாரம் வேணால் அவன் ரெடி பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த ராகத்தில் ஒரு வக்கரமாக ஒரு ராகம் அவன் பாடினான்னா அதில் அதை அமைச்சு அழகாக பாடணும். உடனே அந்த பல்லவி அவன் பாடிட்டான்னா, அந்த பல்லவி அவன் பாடி அதில் என்ன விவகாரங்கள்லாம் பண்ணானோ அதெல்லாத்தையும் இப்போ முதல்ல ராகம் பாடினானே அதை நான் வாங்கி பாடணும், முழுக்க பாடணும். அதே அவன் பண்ணது எல்லாத்தையும் நான் பாடி காட்டணும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு ராகம் பாடுவான், நான் அதில் வந்து ஒரு பல்லவி பண்ணுவேன், அந்த பல்லவி விவகாரங்கள்லாம் பண்ணுவேன். இந்த விவகாரத்தில் எதிர்க்க இருக்கிறவன் வாங்கி பாடணும். இதுக்கு ஜட்ஜாக இருக்கிறவன் எவ்வளோ பெரிய ஞானஸ்தனாக இருக்கணும், கணக்கு புரியாமல் கணக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், கணக்கு நன்னு தெரியாமல் கணக்கு புரிஞ்ச மாதிரி நடிக்க முடியாது. நன்னா ஏண்டா நான் இப்படி பாடினேன், நீ என்ன தப்பாக சொல்கிறவனுக்கு புரிஞ்சுதா இல்லையா, நம்ம எதிர்க்க இருக்கிறேன் கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ நன்னா சங்கீதம் நல்லா தெரிஞ்சவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சண்டை விழுந்த பொழுது சியாமா சாஸ்திரிகள் அந்த புப்ளி கேசவியாவை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்டார். அது வந்து இந்த வாய்ஸ் கல்ச்சர் பற்றி பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. என்ன கேட்டார்னா, நீ இவ்வளோ பாடுறையே நன்னா தான் பாடுற, தலை சாஸ்திரோக்தமாக உனக்கு பாட வருமானு கேட்டார். இது என்ன இப்படி கேட்டால் உலகத்தில் எல்லாரையும் தோக்கடிச்சுட்டு வந்திருக்கேனா இப்படி கேட்குறியன். அப்படின்னா தாரஸ்தாய்க்கு மேலே பாடுறதுக்கு தலையாட்டாமல் நீ பாடேன் பார்ப்போம், நீ பாடுற சங்கதியெல்லாம் தலையாட்டாமல் பாடு பார்ப்போம்னு கேட்டார். அவனுக்கு பாட வரல, அதனால நீ அதுலேயே நீ தோத்து போயிட்ட, ஆனால் பரவாயில்ல நீ பாடுற பல்லவியை நான் பாடுறேன்னு சொல்லி இவர் பாடி ஜெயிச்சார். அவருடைய சரித்திரத்தில் வர்றது. அப்போ நம்ம கரெக்டான நம்மளுடைய ஸ்ருதியில் தான் பாடினோம் அப்படின்னா, தாரஸ்தாயை நம்ம ஃப்ரீயாக பாடினா கூட தலையாட்டாமல் நமக்கு எல்லா சங்கதியும் பாட வந்ததுன்னா நம்ம சரியாக பாடுறோன்னு அர்த்தம். அதாவது ஒரு தலையா நம்ம அனுபவிச்சு ஆட்டுறது வேற, தலையை இப்படி ஆட்டினாதான் அந்த சங்கதி வரும் அப்படி, இல்லைன்னா கையை இப்படி பண்ணாதான் அந்த சங்கதி வரும்னு இருந்ததுன்னா அது குறைவு பாடு. நாபி ஹிருத்கண்ட ரசனி ஹிருத்கண்ட ரசனோ, இப்படி தலையாட்டாமே பாடும் அந்த மேல் காந்தாரம் மத்தியமும் வரைக்கும் கூட குரல் நம்மளுக்கு சரியா இருக்கிற அன்னைக்கு நல்லா கரெக்டாக வரும், நம்ம அதை அனுபவிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி நீ பாடு அப்படின்னு சங்கீதத்துக்கும் சொன்னார், சங்கீத சப்தத்துக்கும் சொன்னார், பாடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறார் நமக்கு. அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்க முடியும், அதை புரிஞ்சுக்கிறவா இருந்து புரிஞ்சுக்கணும். இப்படி அதில் இந்த கீர்த்தனையில் இன்னொரு அழகு இந்த வரியில் என்னன்னு ஒரு சூக்ஷமம் பார்த்தோம்னா, அந்தந்த வார்த்தை அந்தந்த இடத்துலேருந்து வர்றது ஒரு அழகு, அந்த மாதிரி அமைச்சிருக்கார். நாபீனா அங்கேருந்து வர்றது, அந்த இறக்கும் பொழுது ஹிருத்கண்ட அங்கேருந்து ரசனா, ரசனா நாக்கு, ரசனா நாசாதுலங்கும் போது மூக்கிலேருந்து வர்றது, அது அப்படி பண்ணியிருக்கு. நாசாதுல எந்தூனோ சப்தஸ்வர, இப்படி சப்தஸ்வரங்களினுடைய தோற்றுவாயும் சப்தஸ்வரங்கள் விளங்கக்கூடிய இடங்களும் சப்தஸ்வரங்களை சூக்ஷ்மமாக நாம் அறியக்கூடிய வழியையும் சப்தஸ்வரங்களை நம்ம சாஸ்திரோக்தமாக பாடக்கூடிய முறைகளையும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு கிருபையோடு அதை நம்ம இந்த கீர்த்தனத்தை உத்து கவனித்தோன்னா நமக்கு அதில் விளங்கும். எப்படி சப்தஸ்வரங்களுடைய எங்கேருந்து வருது, வேதங்கள்லேருந்து வருது, பிரணவத்திலேருந்து வருது, ஆதிபூதமாக இருக்குது சப்தம் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், சப்தஸ்வரங்கள் யார் தெரிஞ்சிக்கலாம், பிரணவாகரன் எப்படி புரிஞ்சுக்கலாம், தபஸ்னாலேன்னு, பூசுரமானசமுனேன்னு சொன்னதுனால தபஸ்னாலேன்னு. அப்புறம் எப்படி பாடணுங்கிறத இந்த அனுபல்லவியில் சொன்னார், திருஸ்தாயியான கானம் எப்படி பாடப்பட வேண்டும் என்று அனுபல்லவியிலே சொன்னார். இப்படி சோபில்லு சப்தஸ்வர என்ற ஒரு கீர்த்தனை ஒரு சில இதில் இன்னும் நிறையா சூக்ஷமாக இருக்குது கீர்த்தனையில், ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் என்ன அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்தோம்.